திருப்பி கேளுங்க, சங்கீதம் 105வது சங்கீதத்துக்கு திருப்பி கேளுங்க. நாற்பத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போமா? 105வது சங்கீதம் 41வது வசனம்.
கண்மலையை திறந்தார், தண்ணீர புறப்பட்டு வறண்ட வழியில் ஆராய் ஓடிட்டு.
புதிய வருடம் பிறந்தாயிட்டது, புதிய வருஷத்தை நோக்கி கடந்து செல்லுகிற நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன தெரியுமா? தேவன் இந்த வருஷத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வருஷத்தின் முதலாவது மாதத்திலே எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பல வண்ணங்களில் இருக்கும். ஒவ்வொருவரும் இந்த வருஷத்திலே என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு உடையவர்களாய் நாம் கடந்து செல்லுகிறோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கடந்த வருஷத்திலே நாம் அநேகத்தை சந்தித்தோம், அநேகத்தினூடாக கடந்து வந்தோம். ஆனாலும் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே முதலாவது மாதத்திலே நிற்கிற நாம் நமக்குள்ள ஏதோ ஒரு விதத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி இருக்க வேண்டும், இந்த வருஷம் இந்த வருஷத்திலே இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் விண்ணப்பிக்கிறது இல்லாவிட்டால், கேட்கிறது இல்லாவிட்டால் ஒரு எதிர்பார்ப்போடு ஆவலோடு நாம் கடந்து கொண்டு இருக்கிறதை யாரும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் இந்த வருஷத்திலே நமக்கு எல்லாம் நன்மையாகத்தான் நடந்து முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு வார்த்தை கொடுக்கவில்லை. இந்த வருஷத்திலே நாம் தனிய நன்மைகளை தான் சந்திப்போம், நன்மையுடாகத்தான் தெய்வம் கடத்தி செல்வார் என்பதை தேவன் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கவில்லை. ஆனால் நாம் பல காரியங்களை சந்தித்து கடந்து செல்வோம் என்பது நிச்சயமானது ஒன்றல்லவா? நம்முடைய இந்த வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்பட போகிற பிரச்சினுடைய அல்லாவிட்டால் நாம் எதிர்பார்க்காத காரியத்தினுடைய மறுபக்கத்தை இந்த நாளிலே நாம் பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். தேவன் இந்த வருஷத்திலே உனக்கும் எனக்கும் நீ எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அனுமதிப்பார் என்று சொல்லி சொன்னால் அதன் அடிப்படையிலே அதன் பின்னணியிலே ஒரு காரியம் இருக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமாக கடைசியிலே தேவன் அவைகளை நன்மையாக மாற்றுவார் என்பதிலே அச்சம் கிடையாது. ஆனால் எதிர்பார்க்க முடியாத, எதிர்பார்த்து இராத சம்பவங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்படுகிற பொழுது நான் என்னை எப்படி நிறுத்துகிறேன் என்பதிலே தான் தேவனுடைய பதில் கடைசியிலே தங்கி இருக்கிறது. நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்பதை வைத்துத்தான் தேவனுடைய பதில் தங்கி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஒரு நன்மைக்கு முன்பதாக ஒரு சோதனை உனக்கு இருந்துதான் இருக்கு. ஒரு நன்மைக்கு முன்பதாக தேவன் ஒரு கட்டளையை, ஒரு நிபந்தனையை வைத்துத்தான் இருக்கிறார் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் விருப்பம் எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு தேவனுக்குள்ளே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையை விட என்னுடைய வாழ்வு நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பது வழக்கமான ஒரு காரியம். ஆனால் இந்த நாளிலே ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொல்லிச்சுனால், நீ இந்த வருஷத்துல மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க விரும்புகிறாயா? நீ இந்த வருஷத்துல மற்றவர்களுக்கு நன்மையாக வாழ விரும்புகிறாயா? இத்தனை வருஷ காலங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்படி ஒரு முடிவை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாய். இத்தனை வருஷ காலத்திலையும் உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சந்ததி, இவர்கள் நல்லா இருக்க வேண்டும். ஆனால் இந்த வருஷத்திலே நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறாயா? அப்படியானால் ஒரு வாட்டி நாம் மறுக்க முடியாது. என்ன தெரியுமா? நீ நன்மை செய்து தீமை அனுபவி. நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் நீ ஒரு சில தீமைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது வேதத்தின் வார்த்தையிலே மறுக்க முடியாததுண்டு. நீ நன்மையும் செய்து நீயும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லவில்லை. நீ நன்மை செய்தி என்று சொல்லி சொன்னா அதிலே ஒரு தீமை உனக்கு இருக்கலாம். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொன்னா, நீ மற்றவர்கள் தேவனுக்குள்ளே இந்த வருஷத்திலே மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னா, நீ தேவனுடைய கரத்திலே உடைக்கப்படுகிறவனாய் மாற வேண்டும். நீ தேவனுடைய கரத்திலே உடைக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக நீ மாற வேண்டும். அப்படி மாறி தேவனுடைய கரத்தில் நீ இருக்கிற பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து இந்த வருஷத்தை முடிக்கலாம். சிலுவை சுமக்காமல் வெற்றி கிடையாது. சிலுவை இல்லாமல் வெற்றி கிடையாது. இந்த சங்கீதம் 105 அதிகாரத்திலே 41 வசனம், கண்மலையை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிட்டு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில் பெரிய ஒரு குறைவு உண்டாயிச்சது. அல்லாவிட்டால் ஒரு தேவை உருவாயிச்சு. தண்ணீர் தாகம் ஜனங்களை வரட்டி போட்டது. ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஜனங்கள் தேவையை நாடி ஓடுகிறார்கள். ஆனால் மோசை என்ன தெரியுமா செய்தான்? அவன் கண்மலையை அடித்தான் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கண்மலையானது உடைக்கப்படுகிற பொழுது அது பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நீ தனிப்பட்ட விதத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே உன்னை உடைக்கும் வரைக்கும் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியாது. ஆசீர்வாதம் உனக்குள்ளேதான் இருக்கிறது. பிரயோசனமான காரியம் உனக்குள்ளேதான் இருக்கிறது. ஆனால் அது உடைக்கும் வரைக்கும், அதை நீ விடும் வரைக்கும் அது ஆசீர்வாதமாக மாற முடியாது. கண்மலை உடைக்கப்பட்டு ஆக வேண்டும். கண்மலை உடைக்கப்பட்டு ஆக வேண்டும். ஏன் என்று சொல்லி சொன்னால் பலர் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு. உடைக்கப்படுவது என்பது லேசான காரியம் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்பது விருப்பமான காரியம் அல்ல. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு இன்னொரு கோணத்தில் வாழுவது என்பது அது இலகுவான காரியம் அல்ல. இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையை விட்டு இன்னொரு பாதையில ஓடுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று சொல்லி சொன்னா நீ உன் வாழ்க்கையை மாற்றித்தான் ஆக வேண்டும். நீ உன் வாழ்க்கையை மாற்றித்தான் ஆக வேண்டும். நீ உன் வாழ்க்கையை மாற்றாத பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியாது. ஆசீர்வாதமாக மாற முடியாது. என்ன கேட்டா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியம் அது உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் உடைக்கப்பட்டு ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கு தகாதது ஒன்று, உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோசனமற்றது ஒன்று, தேவனா ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, அது உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்பட வேண்டும். அது உடைக்கப்படாத பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலே அது என்னன்னு சொல்லி உனக்கு மாத்திரம்தான் தெரியும். உனக்கு மாத்திரம்தான் தெரியும். பலருக்கு தேவை இருக்கலாம், பலருக்கு சில காரியங்கள் தேவைப்படலாம். ஆனால் என்னிடத்தில் இருந்தாலும் அதை பிரயோசனப்படுத்த முடியாது. நீ உடைக்கப்படும் வரைக்கும் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியாது. மாற முடியாது. யோவான் 15 அதிகாரம் 2 வாசி.
என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம்
அந்த 2 வசனத்தை வாசிங்க, 3 வாசிங்க.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
முதலாவது வசனத்தை 2 வசனத்தை வாசிங்க, 1-2 வாசிங்க.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற எதுவோ அது அதிக ஹனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
கனி கொடுக்கிற மரம் எதுவோ அது அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காய் அந்த மரத்தை தேவன் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். ஏன் தேவன் ஒரு மரத்தை சுத்தம் பண்ணுகிறார்? அது அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அந்த கனியை அநேகர் புசிக்கும் வண்ணமாக, அந்த கனியிலே அநேகர் பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அந்த மரத்தை தேவன் என்ன செய்கிறாராம்? சுத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய வாழ்க்கை தேவனாலே சுத்தம் பண்ணப்படுகிற பொழுது அது உனக்கு வேதனையாயிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை தேவனாலே சோதிக்கப்படும் பொழுது அது சோதனை என்பது தகுதியற்ற வார்த்தை. தேவன் சொல்லுகிறது, தன் மகனை நேசிக்கிற தகப்பன் அவனை சிச்சியாமல் இருப்பார் ஒன்று சொல்லி. உன் தகப்பனானவர் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோசன மட்டுமைகளை உன்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுக்கிற பொழுது அது உனக்கு வேதனையை உருவாக்கலாம். ஆனால் காரணம் என்ன தெரியுமா? நீ மற்றவர்களுக்கு பிரயோசனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்பதற்காகவே மாத்திரம் தேவன் உன் வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையை அல்லாவிட்டால் அவர் சிச்சிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு கொடியை இல்லாவிட்டால் ஒரு மரத்தை இலங்கையிலே நாம் பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா அது வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி வெட்டுவார்கள். எங்கேயோ கூர் கூர் பட்டுங்களை அப்படி சீவி விடுவார்கள். ஏன் என்று சொல்லிச்சுனால் அது இன்னும் செழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அவருடைய பாட்சிகளை பார்த்து கிளறி கிண்டி கல்லைகளை பொறுக்குவார்கள். வேர்கள் அறுக்கப்படும், அது வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் அவருடைய காரணம் என்ன தெரியுமா? அந்த மரம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் கிளம்ப வேண்டும் என்பதற்காகவே அது நடக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இந்த வருஷத்திலே வரலாம். நீ விருப்பமில்லாத காரியங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கப்படலாம். ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள், இவருடைய முடிவு அது ஆசீர்வாதமானது. இவருடைய முடிவு அதுதான் முக்கியம். ஐயா, வாழ்க்கையினுடைய தொடக்கம் இருக்கு பாரு, அதை விட உன்னுடைய முடிவு அதிக முக்கியம். பந்தய சாலையில ஓடுகிற அந்த இடத்தை விட முடிக்கப்படுகிற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீ மற்றவர்களுக்கு நன்மையாய் வாழணுமா, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணுமா, உன் வாழ்க்கையை திருப்பு. இதுவரைக்கும் ஓடிய வண்ணமா உன் வாழ்க்கையில தொடராது, அது உனக்கு பிரயோசனமற்றதாய் மாறிவிடும். அதுல உனக்கு பிரயோசனமே கிடையாது. உன் வாழ்க்கையை திருப்பு. சில காரியங்கள் திருப்ப முடியாது பாரு, சில காரியங்கள் திருப்பவே முடியாது. நம்ம தேசத்தில் பழமொழிகள் சொல்லுவார்கள் இல்லையா, ஐந்திலே விளையாதது ஐம்பதிலே விளையாதுன்னு சொல்லி. நான் உனக்கு ஒரு பழமொழி சொல்றேன் கேளு, ஐந்திலையும் வளைக்கும் இது, ஐம்பதிலையும் வளைக்கும் இது. ஐந்திலையும் வளைக்கிறது இதுதான், ஐம்பதிலையும் வளைக்கிறது இதுதான். முடியாது, வருஷ காலமாக நாம இதை செய்கிறோம், இது கஷ்டமா இருக்கிறது, என்னால முடியல. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க போறியா, இல்ல உனக்கு நீயே வாழ்ந்து சாக போறியா? உனக்கு நீயே வாழ்ந்து சாக போகிறாயா? தேவனுடைய கரத்திலே உன்னை கொடு, அவர் உன்னை சிற்றிக்கிட்டு, அவர் உன்னை பார்த்துட்டு. உன்னிடத்திலே அணி அதிக கனிகள் இருந்தால் அது உனக்குள்ளே இருந்து புறப்பட்டுக்கு வரட்டுக்கு. சில பேர் சொல்லுவார்கள் இல்லையா, இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல என்னதான் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல வாழ்ந்து இதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை மாத்தவா? நீ அதிக கனிகளை கொடுக்கும் வண்ணமாய் தேவனுடைய கரத்திலே உன்னை கொடு. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிரு. சிலருக்கு தங்களுக்கு ஆசீர்வாதமாக விருப்பமே இருக்காது. சரி, உனக்கு விருப்பம் இல்லைண்டா விட்டுரு, ஆனா மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு உன் வாழ்க்கையை திருப்பிக்கொள். வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, தேவனுடைய கரத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து விடு. அவர் உடைக்க வேண்டியதை உடைத்து, வெட்ட வேண்டியதை வெட்டி, எடுக்க வேண்டியதை எடுத்து, உன் வாழ்க்கையை தேவனுக்குள்ளே சரியாக்குவாராக, நேராக்குவாராக, நேராக்குவாராக. இந்த காரியங்கள் பகிரங்கமாக நமக்கு தெரியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உள்ளுக்கு அவனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய 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 மைண்ட்லையும் ஓடுகிற காரியங்கள் நமக்கு தெரியாது. இதுக்குத்தான் என் ஆண்டவர் இருக்கிறார், இதுக்குத்தான் என் ஆண்டவர் இருக்கிறார். யோவான் 12 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 12:24 வாசிங்க.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாமல் விட்டால் தனித்திருக்கும், செத்தேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
அடுத்தையும் வாசிங்க.
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான்.
எனக்கு மேல் வசனத்தை விட கீழ் வசனம் தான் பிடிச்சிருக்கு இல்லையா. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போயிடுவான். பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார், எது எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி நான் விரும்பினோதோ அது எனக்கு நேரிட்டது. எதற்கு முன்பாக ஓடுகிறோமோ விட்டுவிட்டு அது உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பார். கோதுமையானது அது விழுந்து சாகாவிட்டால் அது பலனை கொடுக்காது. ஒரு மணி இருக்குது, அந்த மணி விதைக்கப்பட்டால் தான் அதில் இருந்து பல பணி பல கனிகள் உருவாக்கப்படும் என்பதை நாம் தவிர்க்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கை மாம்சத்துக்குரியவனுடைய வாழ்க்கை, அது மறிக்கப்பட வேண்டும், அது சாக வேண்டும். சாக வேண்டும் என்று சொல்லிச்சுனா உன்னை என்னை சாள்னு சொல்லி சொல்லல, உன்னுடைய கெட்ட குணங்கள், உனக்குள்ளே இருக்கக்கூடாதவைகள், ஒரு மனிதனுக்குள்ள இன்றைக்கு மனுஷர்களுக்குள்ள மிருகத்திட்ட இல்லாததெல்லாம் மனுஷர்களுக்குள்ள இருக்கிறது குணங்கள். சோ இந்த காரியங்களுக்கு நீ மறிக்கணும் என்றால் அதை விட்டு நீ விலகணும், அதை விட்டு ஓடு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க தகாதவைகள் இன்னைக்கு மனித மனிதாவமே இல்லாமல் போய்விட்டது. ஒரு பொடிய ஒரு பொடிய எனக்கு தெரியும், இந்த பொடிய எங்கேயோ ஒரு இடத்துல டெலிபோன் கதைக்கல நான் கேட்டு அவன் அந்த வீட்டில் டே பிடே என்று சொல்லி அவங்களோட வயதுக்கு மூத்தவங்களை சரியா ஏதோ கூப்பிடக்கூடாது கூப்பிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன் இப்படித்தானா கூப்பிடுறதுன்னு சொல்லி சொன்னா, மாமா உங்களுக்கு தெரியாது இதெல்லாம், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது மாமா. என்னன்னு சொல்லி கேட்டேன், ஒரு சிலர் இருக்காங்க அவங்க இதை விட மோசம். நான் சொன்னேன் சரி அப்ப சரி எனக்கு தெரியாது இப்படி மோசமாயும் பேசுவாங்கன்னு சொல்லி வீட்டிலே. ஆகையினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விட வேண்டியவைகளை விடணும், அதுக்கு நீ மாறி காலகாலமாய் சில காரியங்களை விட இல்லை. இது இல்ல சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். ஆனா நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறாயா? நீ விட்டுத்தான் ஆகணும், நீ விட்டுத்தான் ஆகணும். குடி குடியை கெடுக்கும் என்று சொல்லுவார். குடி என்ன செய்யும்? குடியை கெடுக்கும். தகாத காரியங்களை விட்டு விலகிவிடு. பிரயோசனம் என்ன? எதுவுமே தெரியாது. காலகாலமாய் செய்துட்டு வந்துட்டோம், காலகாலமாய் செய்து அப்படியே சாகிறது தான் இந்த மனுஷனுடைய வேலையாய் போயிட்டு இல்லையா? நீ அவைகளை விட்டு விலகிற பொழுது நீ என்ன செய்கிறாய்? அதிக கனிகளை கொடுக்கிறாய். அநேகருக்கு அது பிரயோசனமாய் இருக்கிறது, அநேகர் வாழக்கூடியதாக இருக்கிறது, அநேகர் உறவாடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு சிலரோடு உறவாடவே முடியல. ஏன்னு சொன்னா வேணா, அவங்க மனுஷர்களா, அவங்களோட பேச முடியாது. வயதுக்குரிய மரியாதை கொடுக்கிறாங்களா? கிடையாது. விட்டுடு. ஏன் தெரியுமா? சுபாவங்கள் 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 மாறுகிற பொழுதுதான் நாலு பேர் வந்து பேசக்கூடியதாக இருக்கிறது பாருங்க, உறவாடக்கூடியதாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொன்னார், கோதுமை மணியானது அது விழுந்து மடிந்தால்தான் அதில் பலம் இருக்கிறது. ஆனா அது கஷ்டம் ஐயா. ஒரு மணி விழுந்து அது மடிகிற பொழுது அது சந்திக்க வேண்டிய காரியங்கள் எத்தனை தெரியுமா? வறண்ட நிலத்திலே, வெயிலுக்குள்ளே, மழையிலே, அந்த மணி, இது மணியை குறிச்சு பேசுறேன், மணி விழுந்து அது குறித்து விட்டு எழும்பி அது பல காலங்களுக்கு பிற்பதாக பல மணிகளை தொங்க விடுகிற பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதா இல்லையா? என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ விரும்புகிறாயா இல்லையா? விரும்புகிறாயா இல்லையா? இப்ப இந்த மணி கேட்கலையோ, மற்றவன் சாப்பிடறதுக்கு நான் ஏன் விழணும்? நான் ஏன் இந்த மண்ணுக்குள்ள போகணும்? நான் ஏன் இவ்வளவு காலம் வெயிலையும் மழையிலையும் நிக்கணும்? ஆனா வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? நன்மை செய், தீமை அனுபவி. நன்மை செய், தீமை அனுபவி. இன்னும் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஏன் எவன் என்ன செய்தாலும் பேசாம இருக்கிறது காரணம் என்ன? சும்மா இருக்கிறானா? அவனும் முடியுமான அளவுக்கு தன்னை தள்ளி 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 கொண்டு போறான். ஏன் கோதுமை ஆனது அது சாகாவிட்டா பலன் கொடுக்க, பலன் கொடுக்க, நீ பலன் கொடுக்க போகிறாயா? இதுவரைக்கும் நீங்க நான் செய்த காரியத்தை குறித்து நான் பேசல, இதுவரைக்கும் என்ன செய்தோன்றதும் இன்னைக்கு கேள்வி இல்லை. இந்த வருஷத்துல நீ நானும் எப்படி நடந்து கொள்ள போகிறோம் என்பதுதான் கேள்விக்குரியது. இதுவரைக்கும் நாமளும் தான் விரும்பினோம், நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க அக்கா மாரெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நாமளும் என்ன செய்தோம் விரும்பணும். ஆனா இன்னைக்கு இந்த வருஷத்துல உன்னுடைய விருப்பம் என்ன? இதுவரைக்கும் பாடின பாட்டு ஒவ்வொரு வருஷமும் பாடுற மாதிரி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லிட்டே இருக்க போகுமா? இல்லைன்னு ஆண்டவரு என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாட்டீங்கப்பா, எனக்குள்ள தகுதியற்ற காரியங்களை எடுத்துருங்க ஆண்டவர, எனக்குள்ளே இருக்கக்கூடாதவைகளை எடுத்து போட்டுருங்க ஆண்டவர, என் வாழ்க்கையிலே மாற்றங்களை உருவாக்குங்க, வார்த்தைகளிலே மாற்றங்களை உருவாக்குங்கப்பா, வாழ்க்கை ஸ்டைல என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவர. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை தகுதியற்றதா இருந்தது, இதுவரைக்கும் நான் செய்யக்கூடாதவைகளை செய்த ஆண்டவர, இதுவரைக்கும் தகுதி இல்லாதவைகளை செய்த ஆண்டவர, ஆனா இந்த வருஷத்துல மற்றவர்களுக்கு முன்பாக என்னை தலை நிமிந்து நடக்க செய்யுங்க ஆண்டவர. சில பேர் இருக்காங்க வெளியே போனா சின்ன பிள்ளைகளும் கேள்வி பண்ணு, ஏன் தெரியுமா? அவங்களோட வாழ்க்கை ஸ்டைல் அப்படி, வயதுக்கு மூத்தவர்கள், வயதிலே வளர்ந்தவர்கள், ஆனா சிறு பிள்ளைகள் பாட்டு பாடி பண்ணுவாங்க, ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை ஸ்டைல் அப்படிப்பட்டது, பிள்ளைகளை சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? கோதுமையானது விழுந்து அது மடியணும், நீ உன் வாழ்க்கையை மாற்றணும். உன் வாழ்க்கையை மாற்றுகிற பொழுது நீ மற்றவர்களுக்கு பலன் உள்ளவனாய் மாறுவாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறுவாய். மத்தேயு 26 அதிகாரம் 26:7 வசனத்தை வாசிங்க.
ஒரு ஸ்திரி விலையேறப்பெற்ற பரிமளதலை உள்ள வெள்ளை கல்பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார்.
இந்த ஸ்திரி அவள் என்ன தெரியுமா செய்தார்? அவளுடைய வாழ்க்கையில் அவள் வைத்திருந்த ஒரு தைல குப்பியை எடுத்து அதை தேவனுக்காய் உடைத்தாள்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது பெரிய ஒரு சம்பவத்துக்குரிய ஒரு நல்ல ஒரு சம்பவம். ஆனா அந்த குப்பி, அந்த தைல குப்பி இருக்கு இல்லையா, அது விலை உயர்ந்தது, அது விலை உயர்ந்தது. அது சொல்லப்படி இதுக்கு இதை இதை வித்து ஏழைகளுக்கு நீங்க போஷிக்கலாம்னு சொல்லி அங்க இருந்தவர்கள் ஞானிகள் ஞானவான்கள் இன்றைக்கும் இருக்கிறவர்கள் போல பேசினார்கள். இன்றைக்கு இருக்கிறவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? மற்றவன் நல்லா வாழ தொடங்கிட்டா இவங்களுக்கு எரிச்சல் பிடிச்சு எப்படி கேக்குறீங்களா? ஒரு மனுஷன் சீக்ரெட் பத்துல இருந்து நின்றுட்டான் வையுங்க, பக்கத்துல இருந்தவனுக்கு எரிச்சல் பிடிச்சிடும். ஒரு மனுஷன் குடிய விட்டு நின்றுட்டான் வையுங்க, பக்கத்துல இருக்கிறவனுக்கு எரிச்சல் பிடிச்சிடும். ஒரு மனுஷன் களவெடுக்கிறத விட்டுட்டான் வையுங்க, அவன் களவெடுக்க தொடங்கிடுவான். ஒருத்தன் பொய் பேசுறத நிப்பிட்டான் வையுங்க, அன்றைக்கு இருந்தவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த தைலத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏழைகளை நீங்கள் போஷிக்கலாமே, ஏன் என்ன வேலை செய்தீங்க? அது நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த தைல குப்பியை உடைச்ச உடனே அவர்கள் இருந்த இடம் எல்லாம் நறுமணமாய் மாறிட்டது. அந்த வாசனை எல்லாரும் என்ன செய்தாங்க தெரியுமா? மூசி மூசி அவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள். அந்த தைலக்குப்பி, அந்த அந்த தைலம் அந்த தைலக்குப்பிக்கே இருந்து கொண்டு இருந்தா யாருக்கும் பிரயோசனம் கிடையாது, பக்தர்களுக்கும் பிரயோசனம் கிடையாது. அது உடைக்கப்பட வேண்டும், அது உடைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது பாருங்க, ஆனா நன்மை செய்கிறதுக்கு விருப்பம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்வதற்கும் விருப்பம், ஆனா உடைக்கப்பட வேண்டுமே, உடைக்கப்பட வேண்டுமே. உடைக்கப்படாத பட்சத்தில் இன்றைக்கு நமக்கு எல்லாம் என்ன தெரியுமா விருப்பம்? நம்ம வாழ்க்கை நோகக்கூடாது, நம்ம வாழ்க்கையில சோதனை வரக்கூடாது, ஆனா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம். இவர்களால் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு, இல்லாட்டி இவர்கள் எங்களுக்கு இதை செய்தார்கள் என்று சொல்வதற்கு விருப்பம், ஆனா எங்களுடைய வாழ்க்கை ஒரு விதத்திலும் பாதிக்கப்படவே கூடாது. இதுதான் எங்களுடைய விருப்பம், அதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய. அந்த ஸ்திரி அவரிடத்திலே முக்கியமாக அவள் சேர்த்து வைத்த அந்த குப்பியை கொண்டு வந்து உடைச்சார். எங்க உடைச்சார்? தேவனுடைய சமூகத்தில் உடைச்சார். உடைச்ச பொழுது என்ன? அங்கே நறுமணம் உருவாயிற்று. பேசினவர்களும் அதனை சுவாசனை செய்தார். நானா என்ன சொல்லியிருப்பேன்? இந்த பேசின அவ்வளவு பேரையும் வெளியே விடியா, நான் உடைக்கிறேன். இன்னைக்கு நியாயம் பேசுகிறவர்கள் அநேகர், ஞானிகளைப் போல நடிக்கிறவர்கள் அநேகர், அநேகரை வாழ விடாமல் குட்டி செய்து ஆக்கிறவர்கள் அநேகர். உன் வாழ்க்கையை மாற்றி, உன் வாழ்க்கையிலே நல்ல காரியம் உண்டாட்டு, உன் வாழ்க்கையை நிறுத்தமாக மற்றவர்கள் வாழட்டும், உன் வாழ்க்கையின் நிமித்தமாக உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உருவாகிட்டு. இன்னைக்கு ஒரு சில வாழ்க்கையினாலே அவங்களோட குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் கிடையாது. வெங்கல தைலத்தை அவள் உடைத்து ஊற்றினாள் என்று பார்க்க. யோபுவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 23 அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 23, யோபு 23 10 வசனத்தை வாசிங்க.
ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். என் ஆண்டவர் என்னை சோதித்த பின், தகப்பன் சிச்சியாத பிள்ளை இருக்கிறதாயா? தகப்பன் சிச்சியாத பிள்ளை இருக்கிறதா? ஆனால் அந்த சிச்சிப்பினுடைய முடிவு தான் நமக்கு முக்கியமானது. ஆண்டவர் சொல்றார், யோபு சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பொன் சும்மா வராது பாருங்க. பொன் இந்த நாட்கள்ல கண்டுபிடிக்கப்படுகிற பல விதமான பொன்கள் எல்லாம் இந்த பொன். இன்னைக்கு நாளுக்கு நாள், காலத்துக்கு காலம், ஒவ்வொரு கரெக்ட்ல பொண்ணெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை குறித்து நாம பேசல. ஆண்டவர் சொன்னார், யோபு சொல்லுகிறார், சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன். இதை கண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவன் தான் சரியான ஒரு கிறிஸ்தவன். தெரியுமா என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, பிரச்சனை வருவதற்கு முதல்ல கத்திடுவோம் இல்லையா? ஏன் பிரச்சனை தொடங்குவதற்கு முதல்ல கண்ணீர் கண்ணீர் கண்ணீராக ஓடிவிடும். பதில் கிடைக்கிறதுக்கு முதல்ல காய்ச்சல் நமக்கு உருவாகிவிடும் தெரியுமா? பொன்னானது அது அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது உண்டு. பொன்னானது அது அக்கினியில போட்டு காய்ச்சப்படுகிறது உண்டு. உன் வாழ்க்கை காய்ச்சப்பட்டு, உன் வாழ்க்கை சோதிக்கப்பட்டு, உன் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் வைத்து நடத்தப்பட்ட பிற்பாடு நீ பொன்னாக விளங்குவாய். நீ மற்றவர்களுக்கு நன்மையாக மாறுவாய். உனக்கு தெரியுமா ஒரு காரியம்? உன் வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன் வாழ்க்கைக்கு ஒரு புது அனுபவத்தை உருவாக்குறது என்பதை மறந்து விடாது. உங்க வாழ்க்கையிலே ஒரு சில சம்பவங்கள் நடக்கணும் என்பதை ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையிலே ஒரு சில அனுபவங்களுக்குள்ளாக தேவன் உன்னை கொண்டு போக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள். அது உனக்கு உதவியாக இருக்கும், அது உனக்கு பலனாக இருக்கும், அது உனக்கு நன்மையாக இருக்கும். தெரியுமா, யோபு சொல்லுகிறார், நான் பொன்னாக விளங்குவேன். எப்ப? தேவன் என்னை போட்டு அவர் என்னை சுத்திகரித்த பின்பாக நான் பொன்னாக விளங்குவேன். கண்மலையானது உடைக்கப்பட வேண்டும், திராட்சை கொடியானது சுத்திகரிக்கப்பட வேண்டும், கோதுமையானது அது விழுந்து மறிக்கணும். தைல குப்பி உடைக்கப்பட வேண்டும். பொன்னானது அக்கினியிலே அது சோதிக்கப்பட வேண்டும். சகரியா 4வது அதிகாரம் பதினொன்று 12 வாசிங்க.
பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த ரெண்டு ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, ரெண்டு பொற்குழாயின் வழியாய் தொங்கி பொன்னுரமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகவையாகிய ஒலிவ மரங்களின் ரெண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்ன என்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் ரெண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார்.
சர்வலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அபிஷேகம் பெற்றவர்கள் யார் தெரியுமா? இந்த ரெண்டு ஒலிவ மரத்தை குறித்து கேட்கிறார். இந்த ஒலிவ மரத்தில் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? அதில் காய்க்கிற காய்கள் அதில் இருந்து எண்ணெய் உருவாக்கப்படுகிறது இல்லையா? அந்த மரத்தில் இருந்து வடுகிற எண்ணெய் என்ன செய்கிறது தெரியுமா? அது மற்றவர்களுக்கு ஒளி உருவாக்குவதற்கு இலவாகி இருக்கிறது இல்லையா? இந்த ஒலிவ மரம் தன்னிடத்தில் இருக்கிற அந்த காய்களை உருக்கி அதை புளிய கொடுத்து அது எண்ணெயாக உருவாக்கப்படலைன்னு சொல்லி சொன்னா, அங்கே குத்துவிளக்கிலே வெளிச்சம் இருக்க, குத்துவிளக்கில வெளிச்சம் இருக்காது. அதை விட என்ன அதுல ஆச்சரியம் சொல்லிச்சுனா, இவர்கள் யார்? இந்த ஒளிவ மரத்தை போல நிக்கிறாங்களே இவங்க யார் என்று சொன்ன, இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவர்கள் என்னுடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிறவர்கள். நீயும் நானும் தேவனுடைய சமூகத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் என்பதை மறந்து விடாத. ஆனால் ஒளிவ மரம், ஒளிவக்காய், அது புளிக்கப்பட வேண்டும். அது புளிந்து எண்ணெயாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுது அது என்னத்துக்கு பிரயோஜனப்படுகிறது தெரியுமா? அது ஒளி கொடுப்பதற்கு அது பிரயோஜனமாகிறது. நான் யோசித்து பார்த்த ஆண்டவரே, நம்முடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிற ஒளிவ மரங்கள் எல்லாம் அவர்கள் தங்கள் காய்களை கொடுத்து அது புளிக்கப்படுகிற பொழுது அது ஆராதனை முழுத்தலும் அபிஷேகமாக மாறுகிறது அல்லவா? ஆனா புளியப்படாத வண்ணத்திலே அது எண்ணெயாக மாற முடியாது. அது எண்ணெயாக மாற முடியாது. அது எண்ணெயாக மாற முடியாது. ஆண்டவர், நீ ஒளிவ மரமாக இருக்கலாம், ஆனால் நிலை இருக்கிற காய்கள் புளிந்து அது எண்ணெயாக மாறலன்னு சொல்லி சொன்னா பிரயோசனம் என்ன? பிரயோசனம் என்ன? இந்த வருஷத்தில் எப்படி வாழ விரும்புகிறார்? இந்த வருஷத்தில் உன்னை எப்படி நிறுத்த விரும்புகிறார்? இதுவரைக்கும் வாழ்ந்தது போல நீ வாழ விரும்புகிறாயா? இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரே என்னை உடைத்தரலுங்க, என்னை உடைத்தரலுங்கப்பா, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.